நம்மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27 முதல் 34 வரையிலும் உள்ள வேத வசனங்களை நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்வோம்.
இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும்
வனசஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு
குணசாலியும்
கூடாரவாசியுமாயிருந்தான்.
ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான்
ரெபேக்காளோ
யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள்
ஒரு நாள் ஏசா
வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா
யாக்கோபை நோக்கி
அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இளைத்திருக்கிறேன் என்றான்.
இதனாலே
அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான்.
அதற்கு ஏசா
இதோ நான் சாகப் போகிறேனே
இந்த சிரேஷ்ட புத்திர பாகம்
எனக்கு என்னத்திற்கு என்றான்.
அப்பொழுது யாக்கோபு
இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை
அவனுக்கு விற்றுப்போட்டான்.
அப்பொழுது யாக்கோபு
ஏசாவுக்கு
அப்பத்தையும்
பயிற்றுங்கூழையும் கொடுத்தான்.
அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான்.
இப்படி ஏசா
தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை
அலட்சியம் பண்ணினான்.
இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
இதுதான் கீவேர்டு இந்த இடத்துல. இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தேவ பிள்ளைகளுக்கு இந்த கடைசி வரி எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது குறிப்பிட்டவர்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட விஷயங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிஜமாய் சொல்லப்படுகிற காரியங்கள், வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது, ஒரு வீட்டில் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் சொத்தை சரிசமமாய் பங்கிட மாட்டாங்க. ரெண்டு பேர்னா அதை மூணு பங்காக்குவாங்க, மூணு பேர்னா நாலு பங்காக்குவாங்க, நாலு பேர்னா அஞ்சு பங்காக்குவாங்க, ஒரு ஷேர டபுள் ஆக்குவாங்க, எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்க. ஆக்கி அந்த ஷேரை வந்து மூத்த பையனுக்கு கொடுப்பாங்க, புரியுதுங்களா? மற்ற எல்லாருக்கும் கிடைக்கிறத விட மூத்த பிள்ளைக்கு டபுள் ஷேர் கிடைக்கும். அதான் சிரேஷ்ட புத்திர பாகம். இது மூத்த பிள்ளைக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதனாலே இது ஏசாவுக்கு சொந்தமானது. ஏசாவுக்கு சொந்தமானதான இந்த மூத்த பிள்ளைக்குரிய டபுள் ஷேர் என்று சொல்லப்படுகிற இந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அதை இவன் அசட்டை பண்ணினான் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. இன்றைக்கு பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. அவைகளை பார்த்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் சம்பவங்கள் என்று நம்ம ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த சம்பவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கவனிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் என்று அதை குறித்து ஒரு குற்றமாக அவன் செய்த அந்த தவறை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. எதுக்காக? இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அதே தவறை செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே கர்த்தர் நமக்கு இதை எச்சரிப்புண்டாகும்படி இந்த வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது ஒரு சொத்து, புரியுதா? தகப்பனுடைய ஆஸ்தியில் ரெண்டு மடங்கு, அந்த ஆஸ்தியில் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைப்பதை விட ஒரு ஷேர் அதிகமாய் கிடைப்பதுதான் சேஷ்டபுத்திரமாகும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டும் இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது உலக தகப்பன் சம்பாதித்து வைத்த சொத்திலே கிடைக்கிறதான பங்கு அல்ல. இது பரம தகப்பன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? இது உலக தகப்பன் நமக்கு வைக்கிற சொத்து அல்ல, பரம தகப்பன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்டவர்களுக்கு. அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு தெய்வ பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை தெய்வமாய் கண்டு கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வ பிள்ளை அதற்குரியவர்களாய் தகுதி அடைந்த பிறகு தங்கள் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜாக்கிரதையோடு தங்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறதான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். அதை அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை அலட்சியம் பண்ணி அதை இழந்து விடக்கூடாது. புரிஞ்சுக்கலாம். பரலோகத்தை பற்றியே தெரியாம நரகத்துக்கு போறவரை பார்க்கிலும் பரலோகத்தை பற்றி தெரிந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்து நரகத்துக்கு போறவருடைய நிலைமை மோசமா இருக்கும். சொந்தமானவர்களாக இருந்து அதன் பிறகு அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஆஸ்தி, ஒரு பெரிய காரியம். உலகத்தில் எந்த தகப்பனும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆஸ்தியை தான் கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் எந்த ஒரு தகப்பனும் செய்ய முடியாத ஒரு மகிமையான பரலோக ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த ரட்சிப்பை ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளணும். நம் பரலோகத்திற்கு செல்வதற்கான அந்த தகுதியை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளணும். அந்த தகுதியை இழந்து விடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது. இழந்துடாம ரொம்ப கவனமாய் கடைசி வரைக்கும் நம்ம அதுல நிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:22 சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதில் நிலைச்சிருக்கணும். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பாதியில நம்முடைய காரியம் வேறு விதமாய் போய் அந்த தகுதியை நம்ம இழந்து விடக்கூடாது. சரி, இப்ப இந்த இடத்துல என்னதான் நடக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் அறியணும். ஈசாக்கு ரெபேக்காள் என்கிறதான ஒரு அருமையான தம்பதி, தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த நல்ல ஒரு தேவ மனுஷன் ஈசாக்கு. இவருடைய மனைவி ரெபேக்காள். இவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. 20 வருஷம் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஈசாக்கு, இவன் தேவ பக்தி உள்ளவன், கர்த்தரை தியானிக்கிறவன், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன், ஒரு சிறந்த பரிசுத்தவான் ஈசாக்கு. உடனே தன் மனைவிக்காக இவன் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யறான். ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்றான். தன் மனைவிக்காக அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் உடனே கேட்டார். அந்த ஜெபத்திற்கு பதிலாக ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கிறாள். நாட்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது. 6 மாசத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய மூவ்மெண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு மாதிரி உடனே போய் ஸ்கேன்ல போய் பார்த்து என்னன்றத அன்னைக்கு பார்க்க முடியாது. அன்னைக்கு ஸ்கேனும் கிடையாது, கைனகாலஜிஸ்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெபேக்காளுக்கு பார்க்கும் பொழுது சாதாரணமாய் மற்ற பெண்கள் சொன்ன அனுபவத்தோட ரெபேக்காளுடைய அனுபவம் மோசமா இருக்குது. மற்ற பெண்களை போய் கேட்டிருப்பா, அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருப்பா. அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரெபேக்காள் பார்த்து இது அதோட மோசமா இருக்குது, என்னது மத்தவங்களை விட நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, இவள் என்ன செய்யறதுன்னு தெரியல. நாட்கள் போக 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 இவளுக்கு ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல உடம்புல. உடனே எதுவுமே ஸ்கேன் எதுவும் கிடையாது, நேரம் கத்திட்டு போனான். ஒரு ஜெபம் ஆண்டவர், என்னப்பா இது, மற்ற பெண்கள் சொல்ற அனுபவத்தோட நிலைமை மோசமா இருக்குது, இது என்னது, என்ன எனக்கு காரியம்? உடனே கர்த்தர் ஸ்கேன் எடுத்து கொடுக்கிறார், ரிப்போர்ட் கொடுக்கிறார், உனக்குள்ள டிம்ஸ் இருக்குது அப்படின்னாரு. உடனே கர்த்தர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிப்போர்ட், இன்னைக்கு எந்த ஸ்கேன் சென்டர்ல கொடுக்க முடியாத ரிப்போர்ட் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். எடுத்த உடனே சொல்றாரு, உனக்குள்ள டிம்ஸ். இன்றைக்கு வந்து ஸ்கேன்ல வந்து பார்த்தாலும் உள்ள இருக்கிற குழந்தையுடைய செக்ஸ் சொல்லக்கூடாது, அது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது, சொல்லுவது குற்றம், சட்டப்படி குற்றம் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. ரெண்டுமே பசங்க என்னாரு, ரெட்ட பசங்க என்ட்டாரு, ரெண்டும் பசங்க. அன்னைக்கு அந்த சட்டம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கர்த்தர் டைரக்டா ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, ரெண்டுமே பாய்ஸ் அப்படின்ட்டாரு, ஆண் பிள்ளைகள். அதோடு விட்டாரா, இது யாருமே சொல்ல முடியாத ரிப்போர்ட் அடுத்தது கொடுக்கிறாரு. அந்த பிள்ளைகளுடைய பியூச்சரை சொல்றாரு, சந்ததி சந்ததியா பின்னால நடக்க போகிற பியூச்சரை சொல்றாரு. இதுல மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்ப இதெல்லாம் இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் முன்னால வருது, நான் சொல்றதெல்லாம் அப்புறம் வீட்டில் படிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம், முன்னால இருக்குது. அப்ப பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்னது போலவே இவள் எதிர்பார்த்து கர்த்தர் சொன்னவனே இவள் கம்ஃபர்டபுள் ஆயிட்டா, சரி இதுதான் காரியம் என்று எதிர்பார்த்திருக்கிறார். குறித்த நேரத்தில் இரட்டை குழந்தைகள் வந்து பிறக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இரட்டை குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, ஒரே தோற்றம், அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் டிவியில ஒரு ப்ரோக்ராம் காமிச்சாங்க, ஒரு ஊர்ல ஏகப்பட்ட ட்வின்ஸ் தான், அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் காமிக்கிறாங்க, எடுக்கிறாங்க, பார்த்தா 21 ட்வின் பேபிஸ் பேர் அந்த ஸ்கூல்ல இருக்குது, 21 செட் இருக்குது. அப்ப அந்த எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்கா எல்லாத்தையும் பிடிச்சி இன்டர்வியூ பண்றாங்க, ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா நிக்க வச்சிருக்கிறாங்க. பார்த்தா ஒண்ணுமே அடையாளம் தெரியல, வித்தியாசமே தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி முகம், ஒரே முடி, ஒரே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஸ்கூல்ல போய் டீச்சர் கேட்கிறாங்க, இந்த பிள்ளைகளை நீங்க எப்படி உங்களால் ஐடென்டிஃபை பண்றீங்கன்றாங்க. அவங்க சொன்னாங்க, அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, இவன் ஹோம்ஒர்க் செய்யலன்னா அவனை போட்டு நாங்க அடிச்சிடுறேன், அவன் செய்யாத தப்பு இவனை போட்டு அடிச்சிடுறேன், இப்படி நாம் பண்றோம் அப்படின்றாங்க. அப்ப டீச்சர்களை குழம்புறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த பசங்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, என் நானும் நினைச்சிட்டு அவனை கேட்பாங்க, அவன் நினைச்சு என்ன வந்து திட்டுவாங்க, அப்ப நான் வந்து சிரிச்சுக்கு உள்ள சொல்ல மாட்டோம், நான் தான் சொல்ல மாட்டோம், நான் வேற ஆளும் சொல்ல மாட்டோம், சொல்லாம அவன் ஏமாந்துட்டு மாத்தி மாத்தி கூப்பிடுறத பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா சிரிச்சுக்குவோம், அவங்களை ஏமாந்து போயிட்டாங்க நான் சிரிச்சுக்குவோம் அப்படின்றாங்க பசங்க. அந்த மாதிரி ஐடென்டிக்கல் டீம்ஸ் சிலருக்கு பேரண்ட்ஸே சொல்றாங்க அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றாங்க, அந்த அளவுக்கு ஐடென்டிக்கல் டிவின்ஸ், ஒரே மாதிரி. பியூலா மாதிரி பையன் பொண்ணு டிவின்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு டிவின்ஸ், அவங்க பையன் பொண்ணு வித்தியாசம் ஆயிடும், ஆனா ரெண்டும் பொண்ணு ரெண்டும் பையனா இருந்தா கஷ்டம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே டிவின்ஸா இருந்தாலும் இந்த பிரச்சனை இந்த குடும்பத்தில் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் தோற்றத்தில் வித்தியாசம். ஏசா ரோமம் உள்ளவன், உடம்பெல்லாம் முடி, ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, அவன் உடம்புல அப்படி முடியெல்லாம் கிடையாது. ஏசாவுடைய குரல் வேற மாதிரி இருக்குது, யாக்கோபுடைய குரல் வேற மாதிரி இருக்குது. இல்லையா, ஈசாக்கு சொல்லுவான் தடவை பார்த்துட்டு பின்னால் இன்னொரு சம்பவத்தில் சொல்லுவான், பார்த்த ரோமத்தை பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது குரலோ யாக்கோபின் குரல் அப்படின்னுவான், யாக்கோபு போய் ஏமாத்தும் போது. அப்போ குரல் வேற மாதிரி இருக்குது, ரெண்டு பேருடைய தோற்றம் வேற மாதிரி இருக்குது, ரெண்டு பேருடைய சுபாவமும் வேற மாதிரி இருக்குது, இவனுடைய சுபாவம் வேற அவனுடைய சுபாவம் வேற. இப்படி இந்த ரெண்டு பேருமே நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான தோற்றம் உடையவர்கள், சுபாவம் உள்ளவர்கள், குரல் உள்ளவர்கள், எல்லாமே வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்குள்ள. ஏன்னா அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு சந்ததிக்குழுந்து ரெண்டு ஜாதிகளை கர்த்தர் பிரிக்கிறார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது வெவ்வேறு விதமான தோற்றம் உள்ள அந்தந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தையே கர்த்தர் உருவாக்குறார். இந்த ஏசாவுடைய சந்ததி தான் ஏதோமியர்கள், பின்னால் ஏதோமியர்கள் வருதுல ஒரு ஜாதி, அந்த ஏதோமியர்கள் வேற யாரும் கிடையாது, இந்த ஏசாவுடைய ஜெனரேஷன். அப்ப ஏதோமியர்கள் எல்லாருமே இந்த ஏசா மாதிரி உடம்புல ரொம்ப முடியா இருக்கிற ஜெனரேஷன் வந்திருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி அந்த சந்ததியில வரும்போது அது எப்படி ஒரு நபர் வித்தியாசமா இருக்கிறானோ அந்த ஜெனரேஷன் அது அப்படியே அது தனி ஜாதி ஆயிடும். அப்படி வருகிற இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஏசாவும் யாக்கோவும் டோட்டலா வித்தியாசமானவர்கள். இப்ப இவங்களுடைய சுபாவத்திலிருந்து நம்ம சில விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஏசா சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான முதல் மகன், அதனால இவன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை இவனுக்குரியதா இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேருடைய சுபாவம் வேறு விதமா இருந்தது. 27 வசனத்தில் பார்க்கும் பொழுது, 28 பார்க்கும் பொழுது, ஏசா 27 வாசிக்கிறான், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இது நேச்சர். இது ரெண்டு பேருடைய சுபாவங்கள் முற்றிலும் வேறுபட்டது. ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும். நம்ம உள்ள கிறிஸ்டின் பீல்டில் ஏசாக்கள் இருக்கிறாங்க, யாக்கோபுகளும் இருக்கிறாங்க. இந்த ஏசா எப்படிப்பட்டவன்? வேட்டையில் வல்லவன், வனசஞ்சாரி. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய ஏசா இருக்கிறாங்க. இந்த ஏசா யார் தெரியுமா? வேட்டையில் வல்லவர்கள், வேட்டையாளவங்க, டேலண்டா வேட்டையாடுவாங்க. என்னது? பணம் நல்லா சம்பாதிப்பாங்க, வேட்டையாடுவாங்க. காட்டுக்கு போனானா எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஒரு தடவை காட்டுக்கு போனானா ஏகப்பட்ட மிருகங்களை அடிச்சு கொண்டு எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கூட ஏசாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஏசாக்கள் நல்ல வேட்டையாடுவாங்க, சம்பாதிக்கிற டேலண்டான ஆட்கள். இந்த ஏசாக்களுடைய மைண்ட்ல இருக்கிறதா வெறும் பணம் 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 பணம், அவ்வளவுதான். அதை தவிர அவர் ஒண்ணுமே கிடையாது. அவங்க மைண்ட் ஃபுல்லா பணத்துலதான் நிறைஞ்சிருக்கும், வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. வேற எதுவுமே அவங்க வாழ்க்கையில தெரியாது, பணத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இவங்க அடுத்தது மனசஞ்சாரி, வீட்டிலே தங்க மாட்டாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன பிசினஸ் பண்ண முடியுமோ எல்லா பிசினஸும் பண்ணி, எதுலாம் பணம் கிடைக்குமோ எல்லாத்திலையும் காலை விட்டுட்டு கை விட்டுட்டு இருப்பாங்க. வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, பைபிளை திறக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பணம் பணம் பணம், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை தவிர உலகத்தில் வேறும் தெரியாது, குடும்பமும் தெரியாது, கர்த்தரும் தெரியாது, பைபிளும் தெரியாது, ஜெபமும் தெரியாது, எதுவும் தெரியாது. வாழ்க்கை முழுவதும் பணம் மட்டும்தான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுதான் கூட கொஞ்சம் வருமானம் வருதுன்னா சச்சாவது ஒன்னாவது போயிடலாம், போயிடுவாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஏசா, புரியுதா? இவங்களுக்கு பேர் தான் ஏசா. இவர்கள் வேட்டையாடுவதற்காக எதையும் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம், புரியுதுங்களா? பணம் அவசியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுது. ஆனா பணமே வாழ்க்கை அல்ல. நமக்கு நாம் பணமே தவிர பணத்துக்கு நம்ம ஆயிடக்கூடாது. ஆமென் இல்லையா? நமக்கு தான் பணமே தவிர பணத்துக்கு நம்ம சொந்தமாயிடக்கூடாது, அதுக்கு நம்ம அடிமையாய் மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர், எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை இதனால இழந்து போனவங்க இருக்கிறார். அதனால இதை குறித்து கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுகிறார். ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்காதே அப்படிங்கிறார். ஐஸ்வர்யமானவர்களுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்க தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன், அந்த நண்பன் சின்ன வயசுல இருந்து எனக்கு நண்பனா இருந்தவன். ஒரு நாள் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, இது எப்படி ஒரு 15 மேல இருக்கும், ஒரு நாள் 15 ஒரு 20 கூட இருக்கும். ஒரு நாள் நான் நுகமாக்கர் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போறேன், டிக்கெட் எடுக்கிறதுக்காக கவுண்டருக்கு பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறேன். அப்ப இவன் எதுல வந்தான், ரொம்ப வருஷம் நாங்கள் ரெண்டு பேருக்கு கான்டாக்ட் இல்லை, சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் பெரிய கேப். அப்ப நான் போயிட்டு இருக்கும் போது அவன் எதுல வரான், அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து வரான். அப்போ பாக்குற கிட்ட பாக்குறான், அவன் வந்து பை பர்த் அவன் ஒரு கிறிஸ்டின், அப்போ வந்து எதுல பாக்குறேன், அவனை பார்த்து நான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் கையில பைபிளோட எங்க போனாலும் கையில பைபிள் வச்சிருப்பேன், நான் போயிட்டு இருக்கிறேன். அப்ப அவன் எதுல வரான், என் கையில பைபிள் இருக்குது, அவன் கையில சிகரெட் இருந்துச்சு. உடனே எனக்கு ஆஹா என்னடா இவன், இவர் கிறிஸ்டின், இவன் சின்ன வயசுலேயே கிறிஸ்டின், சின்ன வயசுலேயே சர்ச்சைக்கெல்லாம் போனவனாச்சே, நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் போனது கிடையாது, ஆனா இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு டக்குங்கதாச்சு. உடனே உடனே ஒரு நிமிஷம் நில்லு, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், கூட பேசணும், போயிடாது அப்படின்னு. ஆ சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லவா சொல்லிட்டு என் கூட சேர்ந்து கவுண்டர் கவுண்டர் நடந்து அப்படி நடந்து வந்தான். பேசிட்டு போனேன், அவனை பார்த்து கேட்டேன், அவன் பேர் ஷீலு. ஏ ஷீலு என்னப்பா நான் இப்படி இருக்கிற, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. உடனே அவன் என் கையில் இருக்கிற பைபிளை பார்த்த உடனே டக்குன்னு அவனால புரிய முடிஞ்சது. இதுல வந்து ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய காரியத்தை நிதானிக்க முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் ஆவிக்குரிய காரியத்தை புரிஞ்சுக்க முடியல, அதை அவனுக்கு புரிய முடியாது. அவனை பார்த்த உடனே அவன் நிலைமை எனக்கு புரிஞ்சது, அதே போல என்ன பார்த்தோன்னு அவனுக்கு புரிய முடிஞ்சிருச்சு. என் கையில பைபிள் இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு நான் என்ன நிலைமையில் இருக்கிறத அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பார்த்து என்னப்பா இப்படி இருக்கிற, என்ன நீ எல்லாம் கிறிஸ்டினா பிறந்து சர்ச்சுக்கெல்லாம் சின்னதுல போயிட்டு இருந்த, கையில சிகரெட் வச்சுட்டு இருக்குது, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மெதுவா அப்படியே பேச ஆரம்பிச்சேன். நீ கத்தரை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆரம்பிச்சோன்னா சொன்னா நில்லு அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டு சொன்னா, ஏய் உனக்கு முன்னாலேயே நான் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தெரியும் அப்படின்னா சிம்பிளா சொன்னான். உனக்கு முன்னாலேயே நான் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு என்னன்னு தெரியும் சொல்லிட்டு அடுத்து சொன்னா, உனக்கு முன்னாலே நான் ரட்சிக்கப்பட்டவன். இது வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டவன் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு முன்னாலேயே நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிப்பு நடந்தது எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஜப குழுக்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறேன். என் கூட இருந்தவங்களாம் யான் சொல்லு ஒரு சிலருடைய பெயரை சொன்னான், அன்றைக்கு இந்த யூத் குரூப்ஸ் பெயரை சொன்னான். அந்த யூத்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும், அவன் சொன்ன சிலருடைய பெயர் சொன்னான். ஒரு தம்பி அசோக் கேரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அந்த காலத்துல தான் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மேனுவல் ஆரன் ஒருத்தர், செஸ் ஞாபகம் இருக்குதான், செஸ் பழைய ஞாபகம். மேனுவல் ஆரன் ஒருத்தர் இருப்பார், செஸ் டேலண்ட் ஆனால் அவர், அவருடைய பையன் அந்த அசோக் கேரன், அவன்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் பார்க்கணும், லைலா காலேஜில் படித்தான் அந்த அசோக் கேரன். அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல பிலீவர்ஸ், அருமையான விசுவா கத்தருக்குள்ள இருக்கிற வாலிபர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த ராயலா காலேஜ்ல நிறைய பேர் கத்தருக்கு இந்த ஆதாயப்படுத்தினவங்க. இது போல நிறைய வாலிபர்களுக்குள்ள ஜப ஊழியர்கள் செஞ்சு நாங்களாம் நிறைய சந்தர்ப்பத்தில் சேர்ந்து நாங்க ஜபிச்சிருக்கிறோம். நாங்களாம் நிறைய வாலிபர்களுக்கு நடுவில் அந்த நாட்கள் கத்தர் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தார் உங்க எல்லாத்தையும். அப்ப அந்த அசோகரன் அவனை பத்தி எல்லாம் சொன்னான், அசோகரன் உனக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியுமே என்ன ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவன் சொன்னான். அவனை ரட்சிப்புகளை நடத்தினதே நான் தான்டா அப்படின்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அசோக் நல்ல ஆவிக்குரியவன், அவனும் நான் தான் ரட்சிப்பு நடத்த இவன் சொல்றான், ஆனா இவன் கையில சிகரெட் இருக்குது. இப்ப ஏன்டா அவன் கேட்டான், நீ அவனெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற? அவன் சொன்னான், நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நிறைய பேர் ரட்சிப்பு நடத்தினேன், ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேர் கொண்டு வந்தேன், எல்லாம் கரெக்ட் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற கம்பெனி எப்படி, நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸி, இன்னைக்கு இங்க இருப்பேன், நாளைக்கு ஹைதராபாத்ல இருப்பேன், நாளைக்கு டெல்லியில் இருப்பேன், டூர்லயே இருப்பேன், ஐ எம் ஒர்க்கிங் 24 hours a day, 7 days a week அப்படின்னா புரியுதா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒர்க் பண்றானா, வாரத்தில் 7 நாள் வேலை செய்யறானா? அவ்வளவு பிஸியானவன் நானு, ஃபுல்லா எனக்கு வேலை. ஒவ்வொரு இடத்துலையும் நான் போகணும், ஹோட்டல்ஸ்ல எங்களுக்கு வந்து பார்ட்டிஸ் நடக்கும், பல விஷயங்கள் நாங்கள் ஹோட்டல்ஸ்ல மீட் பண்ண வேண்டியிருக்கும், பல இடத்துல கிளைண்ட்ஸ் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கம்பெனி கொடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல சிகரெட் ஆஃபர் பண்ணும்போது நான் எடுத்துதான் ஆகணும், ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட நான் கம்பெனி கொடுத்துதான் ஆகணும். இது என்னுடைய ப்ரொஃபஷன் இப்படி ஆயிடுச்சு, அதனால நான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ எதிர்பார்க்கப்படிலாம் இருக்க முடியாது, என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா அதை நியாயப்படுத்தி அதுதான் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எனக்கு அவனால பேசவே முடியல, ஏன்னா அவன் அனுபவசாலியா வேற இருக்கிறான், அவனை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்தது. சரி, நான் அவனுடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டேன், அட்ரஸ் வாங்கிட்டேன், இப்ப பேசி பிரயோஜனம் சொல்லி அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு, சரி அவன் அப்புறம் வந்து பாக்குறேன் என்று சொல்லி அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது, காலையிலேயே 6:30 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். வீடு கண்டுபிடிச்சு போயிட்டு, வகாப் ஸ்ட்ரீட்ல தான் வீட்டு கண்டுபிடிச்சு போயிட்டு போனோடனே எழுப்பு பார்த்து தூங்கிட்டு இருந்தான். எழுப்புனேன், எழுப்ப வச்சு அவங்க வீட்டு எழுப்ப சொல்லி தூங்கிட்டு எழுந்து வச்சான். அதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வருவேன், எங்க கூட சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை தூங்குறவனை பிடிச்சி எழுப்பி சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவனை ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, அவன் சொன்னான், இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நீ போ, நான் பின்னாடி நான் வரேன் என்று சொல்லி நான் அனுப்பி விட்டுறான். சரி, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். சரி, வந்துடுவோம் எழுப்பி நான் விட்டுட்டோமே வந்துடுவேன் நினைச்சு போனா சர்ச்சுக்கு வரல. அடுத்த வாரம் இதே போல திருப்பி கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில 6-7 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்குறவன் எழுப்புவேன். எழுப்பிட்டு சர்ச்சுக்கு வா கிளம்பு ரெடி ஆயிடு அப்படின்னு கண்டிப்பா நான் வரேன், போயிடு நான் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு நான் நம்பி போவேன், வரமாட்டான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாரம் தொடர்ந்து நான் துரத்தினேன். துரத்தி துரத்தி கடைசி நான் சோர்ந்து போனேன். வரேன் வரேன்னு வரவே மாட்டான். என்ன நிலைமை அந்த அளவுக்கு தூரம் போயிட்டான், அவ்வளவு தூரம் போயிட்டான், வர முடியல, சபைக்கு வர முடியல, அவ்வளவு தூரம் போயிட்டான். அதன் பிறகு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த சர்ச்சில் தான் நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன், இங்கேதான் இருக்கேன்னு சொல்லி நான் விலாசத்தெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டானால் அவனோ வரவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு ஒரு சாயங்காலம் சர்ச்சில் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன தேடி ஓடி வந்தான். ஓடி வந்து கதறுகிறான். சொன்ன ஒரு இடத்துல ஒரு பண விஷயத்தில் ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன், என்னை துரத்துறாங்க, ஒரு பண மோசடி கும்பல போய் தெரியாம காலை விட்டு நான் மாட்டிட்டேன், என்னை துரத்திட்டு இருக்கிறாங்க, நான் மாட்டினா என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாது, என் எல்லாரும் துரத்துறாங்க, எனக்கு எப்படியாவது காப்பாற்ற எனக்காக ஜெர்மன் ஜெர்மன்ன்றது நிற்கிறான். உனக்கு சர்ச்சில் மாடியில் கூட்டிட்டு போய் அவனை உட்கார வச்சு இப்ப கத்தனுக்கு ஒப்பு கொடுப்பான், கத்தனுக்கு உதவி செய்வார், அவனை ஒப்பு கொடுக்க சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஜெபிச்சேன். உனக்கு என்ன தோணுதுன்னு என்னால் ஜெபிக்க முடியலன்னா, சரி இன்னொரு அரை மணி நேரம் பாவரிக்க பண்ணு, கத்தட்ட ஆண்டவரே நான் உங்களை விட்டு போயிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு பாவரிக்க பண்ணு, திருப்பியும் பாவரிக்க பண்றான். ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறான், இப்ப எப்படி இருக்குது என்னால ஜெபிக்க முடியலங்கிறான், என்னால கர்த்தருக்கு முன்னால கர்த்தர் என்ன ஏற்றுக்கொள்வான்னு நம்பிக்கை வரமாட்டேங்கிறதுனா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவனை ஜபத்தில் உட்கார வச்சு பார்த்தேன். அந்த 1.5 மணி நேரமும் அவனால கர்த்தர்கிட்ட நெருங்கி வரவே முடியல, கர்த்தர் என்ன ஏற்றுக்கொள்வான் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறதுங்கிறான். அந்த குற்ற மனசாட்சி அவ்வளவு தூரம் ஆகி போச்சு, அவ்வளவு தூரம் போயிட்டான் கர்த்தரை விட்டு, எனக்கு தெரியாமல்ல தெரிஞ்சு அவ்வளவு தூரம் போயிட்டான், அவனால கத்தரோடு நெருங்கவே முடியல, கடைசி வரைக்கும் நெருங்க முடியல. அப்புறம் அவன் அப்படியே போயிட்டான். சரி நான் உனக்காக ஜெபிக்கிறேன்பா என்று சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அவன் வரவே இல்லை, அவனால் நெருங்கி கிட்டே வர முடியல. எதுக்கு தெரியுமா அதை சொல்றேன், இதுதான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிற ஒரு நிலைமை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிற ஒரு நிலைமை. இதைத்தான் எபிரேயர் 6 அதிகாரத்தில் அழகாக வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:4 வாசிக்கணும்.
ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது
கூடாத காரியம். இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனிவரும் நற்பலன்களை எல்லாம் அனுபவித்தும் அவர்கள் மறுதளித்து போகிறார்கள். மறுதளிச்சு போறதுனா பின்மாற்றத்தை விட மோசமான நிலைமை. பின்மாற்றம் என்பது வேறு, மறுதளிச்சு போறதுன்றது வேறு. பின்மாற்றக்காரன் வரலாம், திரும்பி வந்துடலாம், மறுதளிச்சு போறவனா மறுபடியும் பிரகாசிப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். பின்மாற்றக்காரன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நல்லா இருந்திருப்பான், ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் கீழே போயிருப்பான். ஆனா அவன் இருதை தவிச்சுக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம சரியா இல்லையே, தவிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலையே, இன்னைக்கு நான் வேத வாசிக்கலையே, இன்னைக்கு நான் கர்த்தரை தேடலையே, என்னுடைய காரியமெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி தப்பு பண்ணிட்டேனே, அந்த ஒரு தவிப்போடு இருப்பான். அவன் தான் பின்மாற்றக்காரன். அவன் தவிச்சிட்டு இருக்கிறவன் எழுந்து வந்துடலாம், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். ஆனால் மறுதளித்து போறவன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு தவிப்பே இருக்காது, வேதனையே இருக்காது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதை நியாயப்படுத்துவான். இது என்னுடைய பிசினஸ், நான் இப்படிதான் இருக்கணும். அதை நியாயப்படுத்துவான். தன் குறையை உணர மாட்டான், தன்னை சரிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க மாட்டான். அவன் என்ன செய்வான், தன்னுடைய குறைவுகளை நியாயப்படுத்தி அவன் தான் வாழ்கிற வாழ்க்கையை நியாயப்படுத்த முயற்சிப்பான். அப்படிப்பட்டவன் தான் மறுதளிச்சு போறவங்க. அவர்கள் என்ன செய்கிறார்களாம், தன்னை ரட்சித்த கிறிஸ்துவை மறுபடியும் இவர்கள் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறாங்களாம். அப்படிப்பட்டவர்கள் தான் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது என்பது கூடாத காரியம். கிளியரா சொல்லிட்டார், அவங்க வெளியில் வரவே முடியாது. எத்தனையோ பேர் அப்படி போயிருக்கிறார்கள். அதனால இந்த நாட்களில் சொல்லுகிறேன், ஏசாவுடைய வாழ்க்கை, அதுதான் இப்ப சொல்ல வரேன். இந்த ஏசாவுடைய வாழ்க்கை, வேட்டையில் வல்லவன், வனசஞ்சாரி. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் வந்து ஜெபிக்கலையே, வேதத்தை வாசிக்கலையே, கர்த்தரை தேடலையே, சர்ச்சுக்கு போலையே, இந்த தவிப்பே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாதான் எனக்கு வருமானம், ஞாயிற்றுக்கிழமை அது போனாதான் இந்த காரியம், நான் ஜெபிக்காம இப்படி பண்ணலாம். தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடாமல் இருப்பதை நியாயப்படுத்த நினைச்சிருவாள், நியாயப்படுத்த நினைப்பான். தங்களுடைய குறைவை ஒத்துக்கொள்ளாமல், ஐயோ இன்னைக்கு கர்த்தரை தேட முடியலையே, இன்னைக்கு ஜெபிக்க முடியலையே, இன்னைக்கு ஆராதிக்க முடியலையே, அந்த வேதனை வராமல் அதை பூசி முழுக நினைத்து அவங்க வாழ்க்கையில் அதை நியாயப்படுத்த நினைக்கும் பொழுது அதுதான் ஆபத்தான காரியம், அது ஆபத்தான விஷயம். அப்ப இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, வேட்டையில் வல்லவன், பணம் சம்பாதிக்கிற திறமசாலி, வேட்டையாடுற திறமசாலி, வன சஞ்சாரி. அன்னைக்கு அவன் காட்டிலேயே இருக்கிறான், ஆனா இன்னைக்கு ஆபீஸ்லயே இருக்கிறான். அதுதான் வித்தியாசம் இல்லையா? ஆபீஸ்லயே, கடையிலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆபீஸ்லயே உட்கார்ந்துருக்கிறாங்க, தொழிலே உட்கார்ந்துருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? இதுதான் வனசஞ்சாரி. தெய்வ பிள்ளைகள் வனசஞ்சாரியா இருக்கக்கூடாது, வேட்டையில வல்லவர்களா இருக்கக்கூடாது. வேட்டையாடணும், தேவையாய் வேட்டையாடினா போதும், வேட்டையாடுவதே வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் இந்த யாக்கோபி பாத்தீங்கன்னா, குணசாலி, கூடாரவாசி, தன் வீட்டிலேயே இருப்பான். வீட்டில் என்ன நடக்கணும் தெரியும், தகப்பனை பத்தி அவனுக்கு தெரியும், தாயை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். தன் தாயோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவோடு நல்ல விதத்துல பேசி குடும்பத்தின் காரியங்களோடு அவன் அப்படியே ஐக்கியமா இருக்கிற ஒரு நல்ல பிள்ளை இந்த யாக்கோபு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் வித்தியாசமா இருக்கிறாங்க. இதுல ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான சுபாவங்கள். அதுக்கு ஏத்த மாதிரி பெற்றோர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஈசாக்கு ரெபேக்காள் நல்ல ஒரு ஆவிக்குரியவங்க தான், நல்ல ஒரு ஆவிக்குரிய தம்பதி தான், கர்த்தரால் இணைக்கப்பட்டவங்க தான். ஆனா நாட்கள் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஈசாக்கும் ரெபேக்காளும் என்னதான் ஒரு பக்கத்தில் கர்த்தரால் இணைக்கப்பட்ட குடும்பமா இருந்தாலும், இந்த ரெபேக்கா பார்க்கிற புருஷனை ஏமாத்துறதுக்கு தன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இல்ல தன் புருஷனை ஏமாத்துறதுக்கு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறார். இதுல என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, ஒரு லெவல் வந்த பிறகு ரெண்டு பசங்க ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணிட்டாங்க, இது உன் பையன், இது என் பையன். ஏசா நல்ல வேட்டையாடி நல்ல விதவிதமா சமைச்சு அப்பாவுக்கு பிளீஸியே நடந்து அப்பா பிள்ளையா மாறிட்டான். ஆனா அதே நேரத்தில் இந்த யாக்கோபு வீட்டிலே இருந்து அம்மா கூடவே இருந்து பேசி பேசி அம்மா கூடவே இருந்து சமையலுக்கு காய்கறி வெட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி அம்மா பிள்ளையாயிட்டான். அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையா இருக்கிறான். இதனால இந்த ரெண்டு பேருமே தான் பிள்ளைகள் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்காம, ஒருத்தர் தனக்கு சாதகமா இருக்கிற தனக்கு பிடிச்ச பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைக்கிறோட ரெண்டு பேருமே கவனமா இருக்கிறாங்க. வைப்பில் பாருங்க, இந்த பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி கடைசியில பெற்றோரும் ஒன்னா இருந்தாலும் மனதளவில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்னு பிரிஞ்சுட்டாங்க, ஒண்ணு பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெபேக்காளுக்கு நிச்சயமா இருந்திருக்கும், ஐயோ இந்த ரெட்ட பசங்கானா நமக்கு பிரியமான யாக்கோபுக்கு சிரேஷ்ட புத்திரமாக இல்லாம அவனுக்கு போகுதே, அப்பா பிரியப்படுத்திட்டு இருக்கிற அவனுக்கு போகுதே, ஒரே மாதிரி பார்க்கல பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனுக்கு ஒரு இது இருக்குது. அதனால இவனும் எப்படி ஆகிய தன் பிள்ளை ஏற்ற விதமா இருக்கின்றதுல கவனமா இருக்கிற தனக்கு சாதகமா இருக்கிற யாக்கோபு மேல பிரியமா இருக்கிறார். நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த ரெபேக்கா இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மையை யாக்கோபுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பார். நீங்க ரெண்டு பேரும் அட்ட பசங்கடா, ஒன்னா பிறந்தீங்க, அவன் பிறந்து அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நீ பிறந்துட்ட, ஆனா இப்ப அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு போயிடுச்சு, உனக்கு இல்லாம போயிடுச்சு, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெபேக்கா யாக்கோபுக்கு சொல்லியிருப்பான். சொன்னதுனால இந்த யாக்கோபுடைய உள்ளத்திலே ஒரே எண்ணம், இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஏதோ ஒரு 3 வருஷம் டிஃபரன்ஸ்ல பிறந்திருந்தாங்கன்னா இது பெரிய இஷ்யூவா இருக்காது. சரி, அவன் நம்மளை விட 3 வயசு பெரியவன், அவனுக்கு கொடுத்த நியாயம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைகள், ஒன்னா பிறக்கிறாங்க. அவன் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறான், 2 நிமிஷத்துக்கு பிறகு இவன் பிறக்கிறான். இந்த காரியம் யாக்கோபுடைய உள்ளத்துல இது ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா சேஷ்ட புத்திரமாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். ஒரு 2 நிமிஷம் பின்னால பிறந்து இது கை மாறி போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் முன்னால பிறந்திருந்தா இது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். இது இந்த யாக்கோபுடைய உள்ளத்தில் ஆழமா இருக்கிறது. மிஸ் பண்ணிட்டமே. நமக்கு கிடைச்சிருக்குமே, இது மிஸ் பண்ணிட்டமே. நமக்கு கிடைச்சிருக்குமே, இது மிஸ் பண்ணிட்டமே. உண்மையிலே சொல்ல போனா ஒரு பர்த் ஃபேக்டர் கேட்டீங்கன்னா, ட்வின்ஸ்ல வந்து முதல்ல பிறக்கிறது 2வது உருவானது, தெரியுமா? மெடிக்கல் ஃபேக்டர் தான். 2வது பிறக்கிறது முதல்ல உருவானது, அதான் உண்மை. மெடிக்கல் ஃபேக்டர் தான். பிறக்கும்போது முதல்ல பிறக்கிறது 2வது உண்டானது, 2வது பிறக்கிறது முதல்ல உருவானது. அப்ப யாக்கோபு 2வது பிறந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் உண்டானவன். ஏசா முதல்ல பிறந்தா அவன் 2வது உண்டானவன், அதான் ஃபேக்ட். இப்ப இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஃபேக்ட் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் இந்த யாக்கோபுக்கு தனக்கு வர வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகம் தனக்கு கிடைக்காம 2 நிமிஷம்னால அவன் பிறந்து அவன் அடிச்சுட்டு போயிட்டானே, அந்த ஏமாற்றம் இவன் உள்ளத்திலே பெரிய வேதனை உண்டு பண்ணிட்டு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் பார்க்கலாம், ஏற்ற நேரத்தில் அதை எப்படியாகிலும் நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஏசா யாக்கோபு கதை எப்படி இருக்கு தெரியுமா? நமக்கும் பிசாசுக்கும் இருக்கிறதான ஒரு போராட்டம் போல. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் தேவ தூதர்களை உண்டு பண்ணியிருந்தார், ஏராளமான தூதர்கள். அதில் 3 பிரதானமானவர்கள், மிகாவேல், காப்ரியல், லூசிபர். இந்த பிரதானமானவர்களில் இந்த லூசிபர் அவனுக்கு கீழாக கோடிக்கணக்கான தூதர்கள் ஆராதிக்கிறவர்கள். மிகாவேல் யுத்த தூதன், அவனுக்கு கீழாக கோடிக்கணக்கான தூதர்கள். காப்ரியல் செய்தியை கொண்டு வருகிற தூதன், அவனுக்கு கீழாக கோடிக்கணக்கான தூதர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த லூசிபர் தன்னை தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைக்கிறார். இதெல்லாம் நம்ம இவ படிக்க முடியாது. எசேக்கியேல் 28:12 படிச்சீங்கன்னா தெரியும். ஏசாயா 14:12 படிச்சீங்கன்னா தெரியும். ஏசாயா 14:12 பார்க்கும் பொழுது இவன் தேவனுக்கு சமமாய் தன்னை உயர்த்துகிறான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்கிறான். வடபுறத்தில் சீயோன் பருவத்துக்கு மேலாக நான் எடுமுவேன் சொல்றான். அப்படி அவன் தன்னை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். அப்ப அவனுக்கு பரலோகம் அவனுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக இருந்தது. யாருக்கு? லூசிபருக்கு. இப்பொழுது அவன் தள்ளப்பட்டு விட்டான். அந்த தள்ளப்பட்ட இடத்தை ஃபில் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான். அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்களில் கர்த்தர் ஆதாம் முதல் கொண்டு அவங்கள அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு வச்சார். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆதாம் ஃபில் ஆகி வர்றது சகிக்க முடியாத லூசிபர் ஆதாமை வீழ்த்தினான். மனுஷ குலம் போச்சு. அதன் பிறகுதான் கர்த்தர் அதன் பிறகு விழுந்த ஜனத்தை மறுபடியும் தூக்கி எடுத்து அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அவனுடைய பிசாசின் தலையை நசுக்கி அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவம் கழுவப்பட்டு ஒரு செக்ஸ் நெக்ஸ்ட் புது ஜெனரேஷன், ஆவிக்குரிய ஜெனரேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் கர்த்தர் உருவாக்குறார். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆதாம் மூலமாய் வந்தது அடிபட்டு போச்சு. அடுத்தது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் எழுப்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்புகிறார். அதைத்தான் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து கர்த்தர் அபிஷேகித்து அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் வச்சார். இப்ப பிசாசு சும்மா இருப்பானா? முதல் ஆதாம் சந்ததியை கர்த்தர் கவிழ்த்து போட்டான், பிசாசு கவிழ்த்து போட்டான். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் சந்ததி உருவாயிடுச்சு. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அந்த சந்ததி தான் நம்ம. அப்ப இந்த ஆவிக்குரிய சந்ததி அவனுடைய பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் நம்ம கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். விழுந்து போன பிசாசனுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம இடத்த இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இந்த ஆவிக்குரிய கூட்டம் வந்து ஃபில் பண்ணுதா, இவடா விட மாட்டேன், நம்ம இடத்துல வந்து இவங்க உட்கார்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன், என் கை நழுவி போனதான, என் கையிலிருந்து நழுவி போனதான பரலோகத்தை இவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் என்கிறதுல பிசாசு ரொம்ப கவனமா இருக்கிறான். இதுதான் தெரியுது, ரட்சிக்கப்பட்டவர்களை வீழ்த்துவதற்கு பிசாசு எப்பவுமே கவனமா இருக்கிறான். அதைத்தான் 1 பேதுரு 5:8 பேதுரு எச்சரிக்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பிசாசு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை விழுங்குவதற்கு தேடுறான். எதுக்காக? தான் இழந்த அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதுல அவன் கவனமா இருக்கிறான். நியாயமானபடி முதலாவது தோன்றினவன் யாக்கோபு, ஆனால் பிறந்தது ஏசா. ஏசா பிறந்ததுனால முதல்ல அவன் உண்டானாலும் இவன் முதல்ல பிறந்து அவன் கையில போயிடுச்சு. அப்ப யாக்கோபுக்கு இதை பொறுத்து கொள்ள முடியல, எப்படியாயிலும் அதை வாங்கிவிட வேண்டும், எப்படியாகிலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதிலே இதை யாக்கோபு இருந்தான். யாக்கோபு இந்த ஏசாவை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். எப்ப எந்த சூழ்நிலையில அதை திருப்பி எடுக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கறான். இவன் வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது மிகுந்த களைப்போடு, மிக மோசமான டயர்டில், அவ்வளவு மோசமா வர்றத டெய்லி நோட் பண்றான். உடனே ஒரு நாள் பார்க்கறான், அவன் களைத்து வரும் பொழுது அவன் கண்களுக்கு முன்பதாக அழகான ஒரு பைத்தங்கூடை ரெடி பண்றான். அழகான ஒரு பைத்தங்கூடை இந்த யாக்கோபு உண்டாக்குகிறான், சமைக்கிறான். சிவப்பு நிற பைத்தங்கூழ் டேஸ்டா சமைக்கிறான், பாயசம் மாதிரி சமைக்கிறான். சமைத்து அவன் ரெடி பண்றான். ரெடி பண்ணி இந்த ஏசா வரும்போது கமகமன வாசனையோடு இந்த யாக்கோபு ரெடி பண்ணுகிறான், ரெடி பண்ணி காத்துக்கிறான். எதிர்பார்த்து அவன் டிராப் திறந்து ரெடியா வச்சிருக்கிறான். கரெக்டா அந்த டிராப்ல வந்து ஏசா விழுகிறான். ஏசா பார்த்துட்டு வர ஆசையா டயர்டா வரான். வரும்போது வாசனை தூக்குகிறது, அருமையான பாயசம், பைத்தங்கூழ் பாயசம் ரெடியாகி இருக்கிறது, வாசனையோடு இருக்கிறது. பார்க்கறான், பார்த்த உடனே இவனுக்கு தாங்க முடியல, ஒரு பக்கம் பசி தாங்க முடியல, அடுத்த பக்கம் இந்த வாசனை தூக்குது. உடனே கேட்கிறான், அந்த பைப்புக்குள்ள எனக்கு கொஞ்சம் கொடு. அவன் இந்த வார்த்தைக்கு தான் இந்த யாக்கோபு காத்துட்டு இருந்தான். இந்த கேள்வி இவனிடத்திலிருந்து வரும், என்னைக்கு இவன் நம்மகிட்ட கேட்பான், நமக்கு முன்னால வந்து நிப்பான், அதுலதான் இந்த யாக்கோபு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப பிசாசு கூட என்னைக்குமே நம்ம ஸ்ட்ராங்கா நல்லா ஜெபிச்சு நல்லா பைபிள் வாசிச்சு நல்ல சர்ச்சுக்கு போய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம கிட்ட வந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணிட்டே இருப்பான், என்னைக்கு ஜெப வாழ்க்கை குறையுது, என்னைக்கு வேதத்தை தியானிக்கிறது குறையுது, என்னைக்கு ஆவிக்குரிய காரம் குறையுது, என்னைக்கு உலக காணி அதிகரிக்குது, என்னைக்கு மனுஷோடு ரொம்ப பேசி கர்த்தரை விட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்து கரெக்டா அந்த நாள்ல பார்த்து டிராப் திறந்து வச்சுட்டு, புரியுதா? நம் பலமா இருக்கும் பொழுதுதான் நம் பக்கத்துல வரவே மாட்டான், நம்ம களைத்து போயிருக்கும் பொழுதுதான் பிசாசு நமக்கு முன்பாக வருவான். வரும் பொழுது நமக்கு எது தேவையோ அதை அவன் ஆயத்தம் பண்ணி அவன் ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா நிற்பான். இதுதான் அன்னைக்கும் சரி இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசு வந்தான், ஆனால் அவர் பசி எடுத்து அவர் பசியா இருக்கிற நேரத்தில் வந்துதான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சொன்னான். அப்போ எந்த நேரத்திலே என்ன தேவையோ அந்த நேரத்தில் வந்து அதன் அடிப்படையிலே சோதிப்பதுதான் பிசாசுடைய காரியம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் களைத்து போயிருக்கிறான், சோர்ந்து போயிருக்கான். அந்த நேரத்தில் பார்த்து அருமையான இந்த கூளை சமைத்து அவனை டெம்ப்ட் பண்றான், சோதிக்கிறான். அப்ப ஏசாவனால அதை டாலரேட் பண்ண முடியல, அந்த டெம்டேஷனை ஃபேஸ் பண்ண முடியல. உடனே அவன் எதுக்கு சம்மதம் ஆயிட்டான், எப்படியாவது அதை குடிச்சா போதும். உடனே அவன் கேட்கிறான், ஏசா இந்த பைத்தங்குடியில கொஞ்சம் கொடுன்னு கேட்ட உடனே யாக்கோபு அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, 31 அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடுனா. புரியுங்களா? 33 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடுனா. எப்படி அவன் பாருங்க, ஷார்ப்பா இருக்கான் பாருங்க. இன்று எனக்கு விட்டு போடுன்றான், இன்று எனக்கு ஆணையிடுன்றான். நாளைக்கு எல்லாம் கிடையாது, நாளைக்கு அவன் ஸ்ட்ரென்த் வந்துடும், நாளைக்கு அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பதான் வீக்கா இருக்கிறான், நாளைக்கு அவனை பிடிக்க முடியாது. இன்னைக்கு கவிழ்த்தா உண்டு, நாளைக்கு கவிழ்க்க முடியாது. ஆகையினாலே இந்த ஏசாவை கவிழ்க்கிறவருக்கு அவன் பார்த்துட்டான், முடிச்சு முடிவு பண்ணிட்டான். இன்று எனக்கு விற்று போடு, இன்று எனக்கு ஆணையிடு. ஸ்பாட்ல அவனை காணல் பண்ணிட்டான். தப்பிக்கிறதுக்கு அவனை வழி இல்லை, அவனை ஒரு காணல கொண்டு போய் நிறுத்திட்டான். பிசாஸ் அப்படிதான் பண்ணுவான். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்படி, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாதபடி காணல் பண்ணிடுவான். அப்படிதான் நிறைய பேர் மாட்டிக்கிறான். அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாதபடி, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு காணல் பண்ணி, இனி வேற வழியே இல்லை, தப்பு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிலைமையில கொண்டு நிக்க வச்சிருவான். தப்பு செஞ்சாதான் நீ பிழைக்க முடியும், அப்பதான் நீ வாழ முடியும், அந்த நிலைமையில கொண்டு நிக்க வச்சிருவான். புரியுதா? அப்படிதான் கொண்டு போவான், நீ அப்படிதான் வாழ முடியும். அந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளி அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை கெடுத்து விடுகிறது பிசாசுடைய தந்திரம். இப்ப இந்த இடத்துல ஏசாவுடைய நிலைமை அதுதான், மோசமாயி போச்சு, உயிரே போற மாதிரி களைப்பு. உடனே பாயிண்ட் பாக்குறான், இன்று ஆணையிடு, இப்பவே எனக்கு விட்டு போடுன்ட்டான். உடனே ஏசா சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் சாகுவேனே, இது சிரேஷ்ட புத்திரமாகும் எனக்கு என்னத்துக்கு, நான் சாகுறேனே, இது சிரேஷ்ட புத்திரமாகும் எனக்கு என்னத்திற்கு. இதுல என்ன தெரியுது பாத்துக்க, இந்த ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு நல்ல மாட்டிக்கிட்டான். அவன் வாயிலே வருது, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் நான் காப்பாற்றணும்னு நினைச்சு நான் கூட வாங்காம இருந்தனா செத்து போயிடுவேன். நான் செத்து போன பிறகு இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி நான் வாழணும்னு நினைச்சா இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு தான் நான் கூட வாங்கி நான் உயிரோடு இருக்க முடியும். வாழ்ந்தாலும் சிரேஷ்ட புத்திர பாகம் அவுட்டு, சிரேஷ்ட புத்திர பாகத்தை காப்பாற்றணும் நினைச்சா வாழ்க்கைய விட்டு. எந்த பக்கத்திலையும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, உயிரோடு இருந்து அதை அனுபவிக்க முடியாது. உயிர் போனவருக்கு வச்சிருந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் மாட்டிக்கொண்டான். பிசாசு இப்படிதான் காணல் பண்ணுவான், எந்த பக்கத்திலும் மூவ் பண்ண முடியாதபடி கொண்டு வந்து வச்சிருவான். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையிலே இதை ஏசா மாட்டிக்கொண்டு சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு கொடுத்து விட்டான். அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட, ஆரம்பத்தில் காணப்பட்ட ஒரே ஒரு தவறு என்னன்னா, அவன் காரியம் எல்லாம் முழுக்க 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 வேட்டையாடுவதிலும் மனத்திலே சஞ்சரிப்பதுமே அவனுக்கு காரியமா இருந்துச்சு. இந்த யாக்கோபு வீட்டில் இருந்தவன், அவன் தாய் மூலமாக அவன் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருந்திருப்பான், கத்தரை அறிந்திருப்பான். இவருடைய சுபாவம் ஏமாத்த சுபாவம் இருக்குது யாக்கோபுக்கு, ஆனாலும் கூட இவனுக்கு மற்ற காரியங்கள் அவன் அறிந்திருப்பான். அதனாலதான் பின்னால கத்தரை நடத்தும்போது அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு முடியுது. ஆனா ஏசாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எங்கேயுமே அவனுடைய லைஃப்ல ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஏசா ஜெபிச்சதாக பைபிள் கிடையாது. ஏசாவுடைய லைஃப் படிச்சு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்து அவன் சாகர வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவன் ஜெபிச்சான்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. தகப்பனிடத்துல போய் கெஞ்சுவான், தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதம் இவ்வளவுதானா, கதறுவான். தகப்பன் போய் அழுவான், கெஞ்சுவான். ஆனா கத்தறிஞ்சிட்ட அவன் எந்த இடத்துலயுமே அவன் கெஞ்சினதாக பைபிள் எங்குமே கிடையாது. ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா, அவன் கத்தரிடத்துல போராடி நீரனை ஆசீர்வதித்தாலோடைய விட மாட்டேன், கத்தறிஞ்சிட்ட போய் நெய்ப்பான். ஏசாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த தவறெல்லாம் அவன் ஆரம்பம் முதலே அவனுடைய நோக்கம் எல்லாம் உலகத்தின் காரியங்களிலேயே போயிடுச்சு. உலகத்தின் காரியத்திலேயே போகும் பொழுது அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், என்னைக்குமே நான் சொல்றேன், உலகத்தின் காரியத்தின் பின்னாலேயே போயிடக்கூடாது. உலகத்தின் காரியமே பிரதானப்படுத்தி போக்கஸ் ஆயிடாதபடி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். இல்லையா, நமக்கு கத்தர் உலக காரியங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு எல்லாத்துக்கும் பேசணும்னா ஆவிக்குரிய காரியம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம செழித்திருக்கும் பொழுதுதான் உலக காரியங்கள் நமக்கு செழித்திருக்கும். உலக காரியங்களை போக்கஸ் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா ஆவிக்குரிய காரியமும் போயிடும், உலக காரியமும் போயிடும், பரலோக ராஜ்யமே போய்விடும். புரிதல் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த நாட்களிலே உண்மையிலே சில நிறைய தவறான உபதேசங்கள் கூட இருக்கிறது. அந்த உபதேசங்களை நாடி ஏராளமான ஜனங்கள் போறாங்க இல்லையா. நான் எத்தனையோ ஒரு சபைக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் இந்த ராத்திரி இந்த சாம்பி செல்லத்துறை பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. வெறும் உலக காரியங்களை மட்டுமே ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. வெறும் உலக ஆசீர்வாதம் மட்டும்தான். பரலோகத்தை பத்தி டச்சே பண்ணி இதுவரைக்கும் பரலோகத்தை பத்தி ஒரு பிரசங்கம் கூட அவர் பண்ணி நான் கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் பரிசுத்தத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணி கேட்டது கிடையாது. யாராவது கேட்டிருக்கீங்களா? கிடையாது. பரிசுத்தத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணி கேட்டது கிடையாது. பரலோகத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணி கேட்டது கிடையாது. நரகத்தை எச்சரித்து ஒரு பிரசங்கம் பண்ணி கேட்டது கிடையாது. எல்லாமே பணம் மட்டும்தான். அவரே ஓப்பனா சொல்றாரு, இந்த செய்தியை கேட்டா நீங்கள் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள் கடைசியில். அப்படி ஓப்பனா சொல்றாரு, இந்த செய்தி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உலகத்தை சுதந்திரிப்பீர்கள் அப்படிங்கிற கரெக்ட். உலகத்தை சுதந்திரிக்க முடியும், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. உலகத்தை சுதந்திரம் அந்த ஸ்டேட்மெண்டே தெரியுது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது உலகத்தை சுதந்திரிக்க முடியும், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அதான் உண்மை. நமக்கு உலகம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். இது நிரந்தரமானது அல்ல. பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கணும், அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் நமக்கு லாபமோ நஷ்டமோ அது செகண்டரி. சிரேஷ்ட புத்திர பாகமாக இருக்க பரலோகத்தை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் பரலோகத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. அதுல தான் கவனமா இருக்கணும். சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுவிடாதபடி ஜாக்கிரதையா இருந்தால் கர்த்தர் நம் மேல பிரியமாயிருப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த செய்தி பெரும்பாலும் ரொம்ப டச் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறீங்க, இந்த ஈவினிங் சர்வீஸ்லயும் வந்து கர்த்தரை தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த செய்தியை உலகத்தின் பின்னாலேயே ஓடுறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி எச்சரிப்பு கொடுக்க. இப்ப நீங்க கேட்ட இந்த சத்தியத்தை உலகத்தின் காரியத்தையே போய் பணம் 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 அலையிறாங்களே, கர்த்தரை பின்னுக்கு தள்ளுறாங்களே, அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி எச்சரிப்பு கொடுங்க. எச்சரிப்பு கொடுத்து கர்த்தர் பக்கத்தில் திரும்புவதற்கு நடத்துங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலே நமக்கு தான் பணமே தவிர பணத்துக்காக நம்ம சொந்தமாயிடக்கூடாது, அதற்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது, அது நமக்கு அடிமையா இருக்கணும். ஆகையால் தேவ பிள்ளைகள் கர்த்தரையே முன்வைத்து நாம் ஓட வேண்டும். கர்த்தரே நமக்கு பிரதானமா இருக்கணும். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கணும். அப்படி இருப்பதுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஏசாவுடைய வாழ்க்கையை வைத்து எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த உலகத்தில் உண்மை விட வேறு எதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மேன்மையாய் நினைத்து ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நியமித்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் மாட்கொண்டு எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு சோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு உமக்குள் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.